நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் குலசேகரம் சஞ்சயன்.
பூர்வீக மக்களின் நில உரிமையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் டொரஸ்ட்ரெய்ட் தீவுகளில் பிறந்த எடி மாபோ. அவரது முன்னெடுப்பில் நடந்த உச்ச நீதிமன்ற வழக்கின் இறுதி தீர்ப்பு 1992 ஜூன் மாதம் 3 வழங்கப்பட்டது. இதனை ஒரு விடுமுறை நாளாக அரசு அறிவிக்க வேண்டுமென்ற குரல் 2002 ஆரம்பமானது. பூர்வீக குடிமக்களுக்கான அட்சிக் என அழைக்கப்படும் அபரிஜினல் அண்ட் டொரஸ்ட்ரெய்ட் ஐலண்ட் கமிஷன் ஆணையம் ஜூன் 3 மாபோ டே, மாபோ தினம் என்று அறிவித்தது. நாட்டின் சரித்திரத்தையே மாற்றிய அந்த வழக்கின் தீர்ப்பை நாட்டிலுள்ள அனைவரும் கொண்டாட வேண்டுமென்றும், அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஒரு சாதாரண மனிதன்தான் என்றும் கூறுகிறார் எடி மாபோவின் மகள் கெயில் மாபோ.
It's a milestone that should be shared and celebrated by everybody. And it's one of those things that we as a nation should use this day to actually all come together and celebrate the achievements of a man who was like everybody else, just someone you meet down the street. But he did something greater than that. He changed history.
எடி மாபோ ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார், ஒரு சாதாரண மனிதனாகத்தான் வளர்ந்தார். 1936 ஜூன் மாதம் 29 தற்போது மரே ஐலண்ட் என்று அழைக்கப்படும் மே தீவில் பிறந்தார். டொரஸ்ட்ரெய்ட் தீவுகளில் ஒன்றான இந்த தீவில் அவர் பிறந்தது சாம்போ குடும்பத்தில். பிறக்கும்போது அவரது பெயர் எடி கொய்கி சாம்போ. சிறு வயதிலேயே மாமா முறை கொண்ட ஒருவர் இவரை தத்தெடுத்ததால் தனது பெயரை எடி கொய்கி மாபோ என்று மாற்றிக்கொண்டார். இவரது இளமை வாழ்க்கை சாதாரணமாகவே அமைந்திருந்தது. கல்வியறிவு பெறுவதிலும் வாழ்விலும் பிரித்தானிய சமூகத்தினரிடமிருந்து மற்றைய பூர்வீக குடிமக்கள் போல 2 தான் இருந்தார். தனது இளவயது காதலி பொனிட்டாவை கைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் அவருடனேயே வாழ்ந்து 10 தகப்பனானார். ஆரம்ப நாட்களில் முத்துக்குளிப்பவராகவும் கரும்புத் தோட்ட தொழிலாளியாகவும் ரயில் பாதை கட்டுமான பணியாளராகவும் வேலை பார்த்த எடி மாபோ குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் டவுன்ஸ்வில் என்ற இடத்தில் உள்ள ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகத்தில் தோட்ட வேலைகள் செய்வதற்காக வேலைக்கமர்த்தப்பட்டார். அங்கு கடமையாற்றிய 2 பேராசிரியர்களின் நட்பு கிடைத்த பின்னர்தான் அவரது வாழ்க்கையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ் மற்றும் சரித்திர ஆசிரியர் நோல் லூஸ் என்ற இருவரும் எடி மாபோவுடன் நட்புடன் பழக ஆரம்பித்த பின்னர்தான் நில உரிமை குறித்த அதிர்ச்சி தரும் உண்மை அவருக்கு தெரிய வந்தது. 15 சந்ததியினர் உரிமை கொண்டிருந்த தனது பூர்வீக மண்ணின் மேல் அவருக்கு சட்ட உரிமை எதுவும் இல்லை என்ற உண்மை தெரிய வந்தது. இதனை சரித்திர ஆசிரியர் நோல் லூஸ் இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
When he was a gardener at the university, and I would wander over to the library, quite regularly I would see Koiki, a black labourer, sitting at one of the desks with these reports on the Torres Strait Islanders, going through these, and I would stop and say hello to him as what he was looking at this time, and I can still remember his pointing out to me that some of these anthropologists and linguists, etc., had got things wrong. I thought, gee, I'd better point out to him that he doesn't own that land, it's Crown land. And he was totally shocked at that and said, you know, I'd like to see anyone take my land off me, that sort of thing.
எடி மாபோவை பொறுத்தவரை தான் பிறந்த மண், தனது சந்ததியினர் தொடர்ச்சியாக வாழ்ந்த மண், அவருடைய சொந்த மண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே நம்பி அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார்.
My father told me, son, this land will belong to you when I die.
அந்த நம்பிக்கையில் உண்மை இல்லை என்று தெரிந்தபோதுதான் எடி மாபோ நில உரிமை குறித்த தனது போராட்டத்தை ஆரம்பித்தார் என்று நினைவு கூர்ந்தார் பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ்.
It was obvious that he didn't realize that he had no legal tenure to his land at all. That is, he knew it was his land. I think he could trace his genealogy back many generations. Everyone on the island knew it was Mabo land, but the law didn't. And it was that gap between his traditional ownership and the Australian law which led him to take up the crusade.
எடி மாபோவின் குழப்பத்தை நாம் பூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சற்று பின்னோக்கி சரித்திரத்தில் நடந்தவற்றை கூர்ந்து பார்க்க வேண்டும். பிரித்தானியர்கள் இந்த நாட்டில் காலடி வைத்தபோது டெரா நல்லியஸ் இந்த மண்ணில் யாரும் குடியிருக்கவில்லை என்று பிரித்தானியர்கள் பிரகடனப்படுத்தி பெருமளவில் இந்த மண்ணில் குடியேறி இங்கு வாழ்ந்த பூர்வீக மக்களுக்கு நில உரிமை இல்லை என்று சட்டம் இயற்றினார்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த சிந்தனைக்கு சட்டப்படி சவால் வந்தது. நிலத்தில் உரிமை கொண்டாட சட்டப்படி உறுதிப்பத்திரம் எதுவும் தனது கைகளில் இல்லாவிட்டாலும் சந்ததி சந்ததியாக தான் வாழ்ந்த மண் தனக்கே உரித்தானது என்று எடிமாபோ வழக்கு தொடர்ந்தார். இல்லை, அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்று குயின்ஸ்லாந்து மாநில அரசு வாதிட்டது. பேர்த் நகரைச் சார்ந்த வழக்குரைஞர் கிரெக் மெக்கின்டயர் வழக்கை முன்னெடுக்க ஒப்புக்கொண்டார். பாரிஸ்டர் ரான் கேஸ்டன் மற்றும் பாரிஸ்டர் பிரையன் கியோன் கோஹன் ஆகியோர் இந்த வழக்கில் இணைந்து வாதாடினார்கள். இதில் 6 விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டுமென்று இவர்கள் வாதிட்டார்கள். இறையாண்மை, நிலப்பயன்பாடு, சொத்துரிமை, பரம்பரை பரம்பரையாக அங்கு வாழ்ந்தமை, இழப்பீடு மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் தாக்கங்கள் என்று 6 விடயங்களில் இந்த வழக்கு வாதாடப்பட்டது. இந்த வழக்கு ஆரம்பிக்க முன் 5 ஆண்டுகள் அதற்கான ஆவணங்களை தேடி அட்டவணைப்படுத்தினார் எடிமாபோ. ஆரம்ப கல்வி மட்டுமே கற்றிருந்த எடிமாபோ தனது கல்வித் தராதரத்தை சற்று மேம்படுத்திக் கொண்டார். தனது சமூகத்தின் மேம்பாட்டிற்காக பூர்வீக மக்களுக்கான பாடசாலைகளை நிறுவ உதவி புரிந்தது மட்டுமல்லாமல் அவற்றில் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றினார். இவரது வழக்கை முன்னெடுக்க ரெவரன் டேவ் பெசி, சாம் பெசி, ஜேம்ஸ் ரைஸ், சிலியுவா மாப்போ சலி மற்றும் பாபரா ஹாக்கிங் ஆகியோர் இணைந்து கொண்டார்கள். அவருக்கு உதவ வந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் உதவியை பெற்றிருந்தாலும் வன்முறை வழிகளை முற்றாக தவிர்த்து சட்ட வழிகளில் மட்டுமே தனது போராட்டத்தை முன்னெடுத்தார் எடிமாபோ. அவரது திடமான போக்கு பற்றி அவரது மகளும் பூர்வீக மக்களுக்காக தற்போது குரல் கொடுத்து வருபவருமான கெயில் மாபோ இவ்வாறு சொல்கிறார்.
Because I was 15 and I remember him saying something and I thought he was a little bit, I thought, you're going crazy, Dad. But he goes, all of Australia will know my name. Just my reaction was like, yeah, right, okay. And I walked away.
1982 ஆண்டு மே 20 நாள் இந்த வழக்கிற்கான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. அதனை முறியடிக்க நினைத்த குயின்ஸ்லாந்து மாநில நாடாளுமன்றம் 1985 ஆண்டில் நில உரிமை குறித்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. மே தீவில் வாழும் பூர்வீக மக்களுக்கு அந்த மண்ணில் நில உரிமை எதுவும் இல்லை என்று குயின்ஸ்லாந்து கோஸ்ட் ஐலண்ட்ஸ் டெக்ளரேட்டரி ஆக்ட் சொல்கிறது. இந்த சட்டம் ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிற்கு முரணானது என்று இன்னொரு வழக்கையும் எடிமாபோ குழுவினர் தொடுத்துவிட்டனர். இந்த வழக்கை குயின்ஸ்லாந்து மாநில உச்சநீதிமன்றம் ஆராய வேண்டுமென்று நீதிபதி சர் ஹாரி கிப்ஸ் 1986 ஆண்டு பிப்ரவரி 27 நாள் அனுப்பி வைத்தார். 1975 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட நாட்டின் இனப்பாகுபாடு சட்டத்திற்கு முரண்பட்டதால் 1985 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட நில உரிமை குறித்த சட்டம் செல்லாது என்று இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி மொய்னிஹன் தீர்ப்பளித்தார். 1990 ஆண்டு நவம்பர் 16 நாள் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பூர்வீக நிலத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க நில உரிமை கேட்க முடியுமா என்று ஆராய வேண்டுமென்ற நோக்கில் வழக்கை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டது.
The judge concluded that Murray Islanders had an enduring relationship to their land that could be characterized as customary land ownership.
மே தீவு மக்களால் முன்வைக்கப்பட்ட வழக்கு அவர்களது பூர்வீகம், பழக்க வழக்கம், உள்ளூர் சட்டங்கள் மற்றும் அந்த மண்ணின் பாரம்பரிய உரிமையுடனான அமைப்பிற்கு அடிப்படையானது என்பதையும் நிலம் தொடர்பிலான அவர்களது பாரம்பரிய உரிமைகள் மற்றும் கடமைகளையும் உறுதிப்படுத்துவதை வெற்றிகரமாக நிரூபித்தது. 1992 ஆண்டு ஜூன் 3 தேதி வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய 7 நீதிபதிகளில் 6 பேர் பூர்வீக மக்களின் நில உரிமை குறித்த கோரிக்கையை உறுதி செய்தார்கள். பிரித்தானிய குடியேற்றம் ஏற்பட்டபோது இந்த கண்டத்தின் நிலங்கள் யாருக்கும் சொந்தமில்லாத நிலங்கள், டெரா நலியஸ் என்பது தவறான எண்ணம் என்றும் மே தீவு மக்களுக்கு அந்த மண்ணின் மீது உரிமை உண்டு என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆஸ்திரேலியா என்ற ஒரு நாடு உருவானதன் பின்னர் ஒரு நீதிபதி வழங்கிய மிக முக்கிய தீர்ப்பு இது என்று அப்போதைய பிரதமர் பால் கீட்டிங் தனது பதிலில் குறிப்பிட்டார்.
I think most members in this house would accept that Mabo amounts to the most important change to Australian land law since federation. And that it does give the country a great opportunity to right a wrong, to affect a basis of repossession of the country for and by Aboriginal people. long dispossessed of land which they traditionally held. That's the core sense of Mabo. That's the core reason that the High Court, I think, overturned the concept of terra nullius, the land of no one, in righting the wrong, in repairing the fiction, that there wasn't native title and custom that should be a part and a core part, a contribution to our common law. Now that's what the High Court has decided.
எடி மாபோ வழக்கு தொடர்ந்து சுமார் 18 வருடங்களின் பின்னர் தான் பூர்வீக குடிமக்களுக்கு அவர்களது பூர்வீக நிலத்தில் சட்ட உரிமை இருக்கிறது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பு வெளியாகுவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னரே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த எடி மாபோ இறந்துவிட்டார். பூர்வீக பின்னணி கொண்டிராத மக்கள் ஏற்கனவே சொந்தங்கொண்டாடும் நிலங்களின் உரிமையில் பாதிப்பில்லாமல் அரசுக்குச் சொந்தமான நிலங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் சில குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்கள் மேல் மட்டும் பூர்வீக மக்கள் தங்கள் உரிமையை நிரூபித்தால் அந்த நிலங்களை உரிமை கொள்ளலாம் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த தீர்ப்பை ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பை சரியான கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று எடி மாபோவை வழிகாட்டிய பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ் சொல்கிறார்.
Have been recognized as the traditional owners is enormously important.
எடி மாபோ இறந்து விட்டாலும் 1992 ஆண்டு ஆஸ்திரேலிய மனித உரிமை ஆணையம் வழங்கும் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவார்டு என்ற விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகம் தனது நூலகத்திற்கு எடி மாபோ பெயரை சூட்டியிருக்கிறது. ஜூன் மாதம் 3 நாள் மாபோ தினமன்று ஆஸ்திரேலியா பூராகவும் கொண்டாடப்படுகிறது. அவரது வெற்றி அவருடன் முடியாது என்று கூறும் அவரது மகள் கெயில் மாபோ உரிமைகளுக்கான குரல் தொடர்ந்து ஒலிப்பதன் ஒரு அடையாளம் மாபோ என்கிறார்.
I believe his legacy is for everyone. In us, we still have a fight, and our fight is Mabo.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் குலசகரம் சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.